الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين. وقال تبارك وتعالى أيضا، قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى، هل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وعبقى، إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. اللهم صل على سيدنا محمد وعلى அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்க முடியாமல் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தில் செய்து கொள்கின்றேன், கட்டளையில். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் என்றுமே இல்லாத அளவுக்கு பல வகையான முன்னேற்றங்களை கண்டுகொண்டிருக்கிறது. எந்த துறையை நீங்கள் எடுத்துக் கொண்டாலும் சரி, அந்த துறை முன்னேறித்தான் இருக்கிறது. அது ஊடகத்துறையாக இருக்கலாம், விஞ்ஞான துறையாக இருக்கலாம், வர்த்தக நடவடிக்கைகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தடவாத பொருட்களாக இருக்கலாம். இன்னுக்குரிய சம்பவத்தை தெரியாமல் அனைத்திலுமே நாங்கள் ஒரு வகையான முன்னேற்றத்தை கண்டுகொண்டிருக்கிறோம். நாளாந்தம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நாளாந்தம் புதிய புதிய சாமான்களை பிரதாரில் சந்தையில் நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இப்படியாக பார்க்கும் பொழுது உலகம் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தடவாத பொருட்களில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். தடவாத பொருட்களுடைய அழகை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து போகிறார்கள். உலகத்தில் சுருக்கமாக சொல்ல போனால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாகனங்களை இப்பொழுது காண முடியாது. அதை எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. எத்தனையோ வகையான டெக்னாலஜி, எத்தனையோ வகையான தொழில்நுட்பம், எத்தனையோ வகையான ஃபெசிலிட்டிஸ், அதாவது சலுகைகள் கொண்ட வாகனங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடசாலைகளை பார்க்கும்போது அப்படித்தான், வீடுகளை பார்க்கும்போது அப்படித்தான், உலகத்தில் எல்லாம் முன்னேறி கொண்டு போகிறோம். ஆனால் ஒரே ஒரு துறை மாத்திரம், ஒன்றே ஒன்று மாத்திரம், அது வீழ்ச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கும். ஒன்றே மாத்திரம் வீழ்ச்சியும் பக்கம் போக, மற்றவைகள் அனைத்துமே அதை எழுச்சியும் பக்கமாக போய் கொண்டிருக்கிறது. அது முன்னேற்ற பாதையில் நீர நடை கொண்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஏற்பட்ட ஆபத்துடைய வீழ்ச்சி என்று சொன்னால், மனித நேயத்துக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி, மனிதனுடைய ஆத்மாவில் ஏற்பட்ட ஆத்மீக வீழ்ச்சி, ஆத்மீகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள், ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வறுமை. அன்புக்குரிய சகோதரர்கள், தெரியாமலே இன்றைக்கு உலகத்தில் அனைத்து முன்னேறி இருந்தாலும் கூட மனிதர்கள் முன்னேறவில்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய கடையில வேலை இருந்த கூலிக்காரர்கள், வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர் சொன்னால், அப்படிப்பட்டவர்களை இப்பொழுது காண முடியாது. தொழிலாளிகள் சொல்கிறார்கள், 10 வருடங்களுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாளிகள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட முதலாளிமாரை காண முடியவில்லை. கணவன் சொல்லுகிறான் மனைவியை பற்றி, மனைவி சொல்லுகிறாள் கணவனை பற்றி, குழந்தைகள் சொல்லுகிறார்கள் பெற்றோரை பற்றி, பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் குழந்தைகளை பற்றி. இன்று சுருக்கமாக சொல்ல போனால், முழு உலகமும் ஒரு வகையான கிரைசஸ்,
ஒரு வகையான வீழ்ச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது மனித நேயத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஆன்மீக ரீதியாக ஏற்பட்ட வீழ்ச்சி. எந்த அளவுக்கு இந்த பேச்சு போய்கொண்டிருக்கிறது? தன்னுடைய சொந்த தாய் தந்தைகளை கொலை செய்யக்கூடிய காலமாக மாறி, தாய் தந்தையர்களை கொலை செய்யக்கூடிய காலகட்டம். இதற்காக வேண்டி தன்னுடைய அற்ப சொற்பமான ஒரு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நிக்காக செய்ய வேண்டிய ஒருவரை நிக்காக செய்ய வேண்டும். அந்த திருமணத்துக்கு என்னுடைய தாயும் தந்தையும் தான் குற்றச்சட்டை அகிருக்கிறார்கள். என்ன செய்து விடுவோம்? இவர்களை ஒழித்து கட்டி விடுவோம். இவர்கள் இருப்பது தான் என்று என் நிக்காகுக்கு திருமணத்துக்கு தடையாக இருக்கிறார்களா? இதுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துத்தான் ஆக வேண்டும். என்னுடைய காதல் விவகாரத்தை தொடர்வதற்கு என்னுடைய பெற்றோர்கள் தடையாக இருக்கிறார்களா? நாங்கள் அவர்களை கொலை செய்து விடுவோம். சென்ற ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் எங்களுடைய நாட்டில் இரண்டு இரட்டை கொலைகள் இரண்டு நடைபெற்றிருக்கிறது. குழந்தைகள் சேர்ந்து பெற்றோரை கொலை செய்த சம்பவம். குழந்தைகள் அல்ல, ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 16 வயது நிரம்பிய ஒரு குழந்தை. அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே, குழந்தைகளிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எங்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும்? எங்களுக்கு எங்கே ஐக்கியம் கிடைக்கும்? எங்களை எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? என்னுடைய குழந்தை எனக்கு என்ன செய்து விடுவாங்க தெரியாது. சாப்பாட்டில் நஞ்ச கலக்கலாம், அல்லது என்னை கொலை செய்து விடலாம், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம். ஏன் என்னுடனே இருக்கக்கூடியவன், என்னுடனே ஒன்றாக இருக்கக்கூடியவன் அன்புக்குரிய சகோதரே, அப்படிப்பட்ட வெளிச்சி ஒரு வீழ்ச்சியின் பக்கமாக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வறுமை எந்த அளவுக்கு சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, முழு உலகமும் முன்னேறிவிட்டாலும் கூட மனிதன் முன்னேறாத நிலையில் மனிதன் கஷ்டத்தில் கொண்டிருக்கிறான். இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் பொருட்கள், உறவாத பொருட்களிலே வரக்கூடிய முன்னேற்றங்கள் அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே உன்னை நாங்கள் எப்படி தெரியுமா படைத்திருக்கிறோம்? மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். எங்களுடைய படைதோடம் மிகவும் அழகானது. கண்ணை அல்லாஹ் எந்திரத்தில் வைக்க வேண்டும் அந்தரத்தில் வைத்திருக்கிறான். காதுகளை எப்படி வைக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிறான். விரல் எப்படி இருக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிறான். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அல்லது பிறக்க போகின்ற யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள், எங்களுடைய படைகோலத்தில் கண் இந்த இடத்தில் இல்லாமல் வேறிடத்தில் இருந்தால் நன்றாக இருந்திருக்கிறேன், கை இப்படி இல்லாமல் இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருக்கிறேன், கால் இப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் எங்களை மிக அழகாக படைத்திருக்கிறான். இந்த மனித கோடிகளை ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், அனைவரையே அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். நீங்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி தலையை குடிக்க வேண்டிய அவசியமில்லை. சாப்பாட்டை உயர்த்தக்கூடிய, தூக்கி தரக்கூடிய ஒரு கையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். பார்க்கக்கூடிய பார்வை கண்ணி தந்திருக்கிறேன். கேட்கக்கூடிய செவியை தந்திருக்கிறேன். கேட்கக்கூடிய வாயை தந்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ். கைத்தரன் சொல்லுகிறான், இது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, யாராலும் மாற்றுத்தரத்து சொல்ல முடியாத அளவுக்கு, யாராலும் அபிப்பிராயம் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த மனிதர்களை மிகவும் அழகாக படைத்திருக்கிறோம், அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், சும்மரதன அவனுடைய படைகோலம் எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் அவர்களில் ஒரு சாராரை, அவர்களில் ஒரு கூட்டம் எப்படியாக இருக்கிறார்கள்? தீர்த்தரமானவர்களிலும் தீர்த்தரமானவர்கள், மனித நேயமே இல்லாதவர்கள், மனித பண்பாடே இல்லாதவர்கள், மிருகங்களை போன்றவர்கள், ஐவாய் மிருகங்களை போன்றவர்கள், அனைவிடமும் மோசமானவர்கள். உலாய்க்கல் அண்ணாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், அவர்கள் யாரு தெரியுமா? அவர்களுக்கு காது இருக்கிறது கேட்க மாட்டார்கள், கண் இருக்கிறது பார்க்க மாட்டார்கள், வாய் இருக்கிறது நல்லதை பேச மாட்டார்கள். நாங்கள் நரகத்துக்காக வேண்டிய அவர்களை படைத்திருக்கிறோம். மிகவும் கொலூமுன் அவனுக்கு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளத்தை கொண்டு வந்தாலும் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள், நல்லதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். எப்ப பார்த்தாலும் பாவமான கருமம், எப்ப பார்த்தாலும் மக்களுடைய தவறுகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள், மனிதனுடைய நிறைவை பற்றி பேச மாட்டார்கள். கண் இருக்கும், இந்த கண்ணினால் தாயை பார்த்தால் அதை விவாதத்தாக எழுதப்படும். மனைவியை பார்த்த கண் கொண்டு, அன்பு கண் கொண்டு பார்த்தால் அது வணக்கமாக எழுதப்படும். குழந்தைகளை ஒரு பெற்றோர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், பாச கண்பட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார், அதை அதையும் இபாதத்தாக கருதப்படும், எழுதப்படும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கண் என்னுடைய மனைவியை பார்ப்பதில்லை, எங்களுடைய கண் என்னுடைய தாயை பார்ப்பதில்லை. நேரு மாறாக எதை அம்மா வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரோ, எதை வானவர்கள் அல்லாஹ் தடுத்திருக்கிறாரோ, அதைத்தான் என்னுடைய கண் பார்த்துக் கொண்டிருக்கிறது, அதைத்தான் கண் விரும்பி நினைத்து பார்க்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகளை பற்றி எல்லாம் நாளைய கயாமத்தின் நாளையில் அல்ல, மௌத்துக்கு முன்னால் நீங்கள் இவைகளை பற்றி நினைத்து வருத்தப்படுவீர்கள். சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது குரானுடைய ஓசையை கேட்கவில்லை, இனிமையான குரான் இனிக்கவில்லை, இனிமையான குரான் இனிக்கவில்லை. வரத்திலில் குரான பரிசீலா, இந்த குரானை இனிமையாக பரிசீலாக ஓதுங்கள். சுஹானல்லாஹ், ஒன்றிருக்கிறது குரான் ஓதுறது, ஒருவருடைய குரானை கேட்டு ரசிக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் செய்திருக்கிறார்கள், கொஞ்ச குரானோடு இருக்கிறார்கள், பிறருடைய குரானை கேட்டு ரசித்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் குரான் ஓதி காட்டுங்களேன், எனக்கு கொஞ்சம் குரான் ஓதி காட்டுங்களேன். சுபஹானல்லாஹ், நாங்க யாருக்கு சொல்லுவது? எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் சொல்லியிருக்கிறோமா? எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் சொல்லியிருக்கிறோமா? மகனே மகளே, குரான் ஓதும்மா, நான் கேட்க விரும்புகிறேன், நான் கேட்க விரும்புகிறேன், எனக்கு இந்த குரானை கேட்பதில் இன்பம் இருக்கிறது, என்னுடைய ஹபீப் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குரானை நேசித்து கேட்டிருக்கிறார்கள், மிகவும் ருசித்து கேட்டிருக்கிறார்கள், நான் கேட்க விரும்புகிறேன், சொல்லியிருக்கிறோமா? நான் கேட்பதை விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப இன்பமானது, ரொம்ப இனிமையானது. சொல்லும் அந்த சாவி குரானை ஓத ஆரம்பித்தார்கள், சூரத்துல் நிசாவை ஓத ஆரம்பித்தார்கள், ஓதிக்கொண்டே போகிறாங்க. ஒரு கட்டம் வருகிறது, ஒரு ஆயத்து வருகிறது. அங்கே நாளைய கயாமத்து நாளையில் நபியே நாயகமே, உங்களை நாங்கள் இந்த உம்மத்துக்கு சாகிதாக கொண்டு வருவோம், இந்த உம்மத்துக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆயத்து வரக்கூடிய கட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீர் கொட்டிய நிலையில், அழுத நிலையில் ஓதுவதை நிறுத்தும்படியாக சொன்னார்கள். குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ரெண்டு, இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொண்டிருக்கிறது குர்ஆன் ஓதுவோம், குர்ஆன் ஓதுவதும் இபாதத்து, குர்ஆனை ஓதுவதும் வணக்கம், குர்ஆனை ஓதுவதும் நன்மையான கர்மம். அது மட்டுமல்ல, குர்ஆன் குர்ஆன் ரெண்டையும் சொல்லியிருக்கிறது. அப்ப லா யதத்தபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க கூடாதா? இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை, இந்த குர்ஆன்ல உள்ள அத்தாட்சிகளை, இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை சுபஹானல்லாஹ் வாழ்க்கை பூராக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுல என்ன இருக்கிறது? அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? என்ன சொல்லுகிறான் கூடாது? நீங்கள் குர்ஆனை ஓதுவது போன்று நீங்கள் குர்ஆனை சிந்திக்க கூடாதா? குர்ஆனை சிந்திக்க கூடாதா? உலமாக்களுடைய பொறுப்பு, ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு நாளைக்கு குர்ஆனுடைய வகுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். சூரத்துல் குரைஷ், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரே, இன்றைக்கு நாங்கள் குர்ஆனை வெறுமனே ஓதுவதற்குரிய கிதாபாக மட்டுமாக இருந்தோம், குர்ஆனை நாங்கள் விளங்க இல்லை, நாங்கள் படிக்க இல்லை, அதுக்கு நாங்களே கருத்து சொல்லிக் கொண்டோம், நாங்களே காரணம் சொல்லிக் கொண்டோம். குர்ஆனை லேசாக விளங்க முடியாது, உண்மையிலேயே குர்ஆனை லேசாக விளங்க முடியாது. ஆனால் குலமாக்கள் இருக்கிறாங்க, இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லா 10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் குரானை சுமந்து ஹாவில் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரி, உள்ளத்தில் கையெழுத்து கேட்டு பார்க்க வேண்டும், இந்த குரான ஓடி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறோம், இந்த குரான விளங்குவதற்குரிய ஏதும் ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரி, இன்னும் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, அவர்களும் அவருடைய அருமை மனைவி அவர்களும் ரெண்டு பேரும் ஒரு வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த ரோட்ல ராவு நேரம் போறாங்க. ஒரு சஹாபி, நான் நினைக்கிறேன் அபூ மூஸா அஸ்ரி என்பதாக, அந்த சஹாபி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அழகிய ராகம், மிகவும் அழகிய குரல்களும் கொடுக்கப்பட்ட அந்த சஹாபி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டதும் ஹஜ்ரத் ஆயிஷாவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு பக்கமாக நின்று விட்டார்கள். எதற்காக வேண்டி? அந்த குர்ஆனை கேட்டு ரசிப்பதற்காக வேண்டி. குர்ஆனுடைய சத்தம், குர்ஆனுடைய ஓசை, குர்ஆனுடைய அந்த அழகான குரல்களம் இருக்கிறது, இதை கேட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாக நின்று விட்டார்கள் குர்ஆனை கேட்பதற்காக. கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு நீங்கள் ஓதின குர்ஆனை நானும் என்னுடைய மனைவியும் நின்று கேட்டுக் கொண்டிருந்தோம், நாங்கள் சந்தோஷப்பட்டோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ், அவரை பாராட்டினார்கள், அவரை ஊக்குவித்தார்கள், அவருக்கு மரஹபா சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குரல் வரத்தை இன்னும் மேம்படுத்துவாராக என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்றிருந்தால் நான் ஓதியதை விடவும் அழகாக, இன்னும் ராகமாக, இன்னும் அழகாக அந்த குர்ஆனை பாராயணம் செய்திருக்கேனே என்று சொன்னார்கள். நீங்க கேட்டுக் கொண்டிருப்பதற்கு தெரியாது, அப்படி தெரியும் என்றிருந்தால் நான் எவ்வளவு அழகாக ஓதினேனோ அதை விடவும் அழகாக ஓதிவிப்பேனே என்று சொல்லக்கூடிய கருத்தை அது தமிழ் ஆசிரியர் அன்புக்குரிய சகோதரே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார், குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார், நாங்கள் மனிதனை மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம், ஆனாலும் கூட மனித பண்பு அற்றவனாக, மிருகங்களுடைய சுபாவம் நிறைந்தவனாக, தன்னை அதாவது சுயநலம் பொருந்திய சுயநலவாதியாக, பொதுநலம் என்றால் தெரியாது, சமூகம் என்றால் தெரியாது, கம்யூனிட்டி என்றால் தெரியாது, நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை, பெற்றோரை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை, சுயநலவாதிகளாக இந்த பூமிக்கு மேல வாழக்கூடிய மக்கள் நாங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால், உள்ளம் உடற்பரிசுத்தமற்றவர்கள், உள்ளத்தில் எப்ப பார்த்தாலும் துனியாவுடைய போகம், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை திரட்ட வேண்டும், சௌபா செய்ய வேண்டுமே என்ற எண்ணமே புறக்காதவர்கள். மக்களை பார்த்தா, மனிதனை பார்த்தா ஒரு நாளும் அவங்க நலவு தென்பட மாட்டாது, அவங்க புறத்தான் அவங்களுக்கு தென்படும். மனிதனையும் மன்னிப்பான், ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவங்க தவறு தென்பட்டா நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நானும் நோயாளி, இந்த ஆத்மாவில் நோய் இருக்கிறது, அம்ராவுல் குலூப், உள்ளத்துடைய நோய்கள், உடம்புல நோய் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், டயபெட்டிக்ஸ் இருந்தா என்ன, கொலஸ்ட்ரால் இருந்தா என்ன, சர்க்கரை இருந்தா என்ன, பிரஷர் இருந்தா என்ன, தலைவலில் எப்படி வரும், அதுல எத்தனை வகையான தலைவலி இருக்கிறது, காய்ச்சல் எத்தனை வகையான காய்ச்சல், அது டெங்குவா, அது வைரஸ் காய்ச்சலா, அது சும நோமலான காய்ச்சலா என்று சொல்லி அதனுடைய வகைகள் தெரியும். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்கள் ஒரு கிதாபில் இருக்கிறாங்க, அம்ராதுல் குலூப், உடம்புகளுக்கு நோய் இருப்பது போல, உடம்புல நோய் வருவது போல, அம்ராதுல் குலூப், உள்ளத்தில் உருவாகக்கூடிய நோய்கள், அதுல ஒன்று தான் முகஸ்துதி, அதுல ஒன்றுதான் தற்பெருமை, அதுல ஒன்றுதான் மக்களை அற்பமாக மதிப்பது, அதுல ஒன்றுதான் மக்களுடைய குறையை பேசுவது, அதுல ஒன்றுதான் கோல் செல்லுவது, அதுல ஒன்றுதான் புறம் பேசுவது, அதுல ஒன்றுதான் மக்களுடைய குறையை துருவி துருவி ஆராய்வது, அதுல ஒன்றுதான் மக்களை பத்தி கெட்ட எண்ணம் எண்ணுவது. சுபஹானல்லாஹ், சொல்லிக்கொண்டே போறாங்க. மனிதனுடைய உள்ளத்துள்ள நோய்கள், இந்த உள்ள நோய்வாய்ப்பட்டு விட்டா யாருடைய நலமும் சென்றுவிட மாட்டாங்க, யாருடைய நலவையும் கண்டுகொள்ள மாட்டோம், மக்களுடைய கேள்விகள் மட்டும் கண்டுபிடும். இதை தகவலாக சொல்லுகிறான், தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சஹார சுத்தம் செய்வது, ஒவ்வொரு செய்வது சொன்னால் சுத்தம் செய்வது சஹார சசூர் ஈமான், சுத்தமாக இருப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. நோய்களை விட்டும் ஒரு பரிசுத்தமான ஆத்மாவாக உள்ளத்தை கட்டி எழுப்புவது. தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் அவருடைய உள்ளத்தை கூட அல்லாஹ் சுத்தப்படுத்தினார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாதவர்கள் கயாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர்கள் அவர்கள் முன்னோ அவர்களுக்கு எந்த அளவும் கிடைக்க மாட்டார்கள். உடற்பரிசுத்த உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும், உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, அன்புக்குரிய சகோதரே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மிஅராஜுக்கு முன்னால இராவலை பயணம் நடந்த மாதம் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் அங்க போனாங்க, மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனாங்க, மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து சிரத்துல் முன்தஹா வரைக்கும் எப்படி வானங்களை கடந்து வரைக்கும் அழைத்து அல்லாஹ் நபியோடு எப்படி கலைப்பான், இந்த சஹருக்கு முன்னால இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சன்னதுடைய ஹார்ட் உள்ளம் புழக்கம் உறைஞ்சி புழக்கப்பட்டு ஹார்ட்டை வெளியெடுத்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு உள்ளத்தை சுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் எங்களுக்கு என்ன ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு எங்களை உள்ளத்தை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு வாரிதான துஆ இருக்கிறது. உலமாக்களை அணுகி இந்த துஆவை எழுதி பாடமாக்குங்கள். தொழுகைகளுக்கு பின்னால் ஓடுங்கள், சகஜத்துடைய தொழுகையில சுஜூதில் ஓடுங்கள். அல்லாஹ்வுடைய நபி சொல்லிட்டாங்க, அல்லாஹும்மா ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய ஆத்மாவுக்கு தக்வாவை நசீபாக்குவாயா. தக்வா உடம்புல இல்ல, தக்வா தொப்பையிலும் இல்ல, தக்வா உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலும் இல்ல, தக்வா எதுவும் இல்ல. எங்களுடைய உள்ளத்துக்கு தக்குவாவை நசீபாக்குவாயாக. யாரும் முன்னுக்கு இல்ல, ஆனால் பாவம் செய்ய மாட்டோம், இருட்டில் இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறோம், இருட்டு வந்துவிட்டது அன்புக்குரிய சகோதரை பாவம் செய்ய மாட்டோம், அடிமையில் இருக்கிறோம், பாவம் செய்ய மாட்டோம். ஏன், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி பாவம் செய்வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேளுங்கோ, அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வா வஜக்கிஹா வஜக்கிஹா, யல்லா எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவாயாக, சுத்தப்படுத்துவாயாக. தஹீரா என்று சொன்ன இல்ல, ஒன்றிருக்கிறது தஹீரா, அதை சுத்தம் செய்வாயாக. இன்னமும் இருக்கிறதே அதை கெமிக்கல் போட்டு டை கிளீன் பண்றது போல அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் சொல்றாங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் ஜீதான் மிகவும் நல்லவன், உனக்குக்கான அதை செய்ய முடியும். அந்த வலியுகா என்னுடைய உள்ளத்துக்கு சொந்தக்கார நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய், நீதான் அவனுடைய அதிபதியாக இருக்கிறாய், இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதாக என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு துஆ கேட்கும்படியாக சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டிருக்கிறான் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டார்களோ இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஜெயம் பெற்று விட்டார்கள், அவர்களுக்கு யுத்தி கிடைத்து விட்டது. உலக அன்புக்குரிய சகோதரியே சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹுவை விக்ரி செய்து தொழுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் தொழுகிறோம், அல்லாஹுடைய சிந்தனை இருக்கிறா அப்படி சொல்லாதீ, அல்லாஹ் சொல்ல இல்ல தொழுகோடு மட்டும், ஹக்குவா பத்தி மட்டும் சொல்ல இல்ல, சுஜூதம் பத்தி மட்டும் சொல்ல இல்ல, சயாம பத்தி மட்டும் சொல்ல இல்ல, என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது, என்னுடைய ஞாபகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ஞாபகத்துக்காக வேண்டி நீங்கள் சொல்லுங்கோ. அல்லாஹ்வை விக்ர செய்த நிலையில சொல்லுறாங்க, அல்லதீனஹும் லிஸ்ஸலாஹல்லதீனஹும், அல்லாஹ் சொல்றான் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமீன்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள். அவங்க யாரு தெரியுமா, சொல்லக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று சொல்ல இல்ல, சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் சுரக்கவாதிகள் அல்ல, சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக, குர்ஆன் சொல்லுகிறது ஃபவைலுன் லில் முஸல்லீன், சொல்லக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது, தொழுது கொண்டே நரகத்துக்கு போவார்கள், தொழுது கொண்டே நரகத்தை சொந்த விடமாக கொள்வார்கள், தொழுகையின் காரணமாக நரகத்தை சொந்த விடமாக்கிக் கொள்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா, அவர்களுடைய தொழுகையில அவர்கள் மறந்த நிலையில் என்ன ஓதினோம், என்ன ஓதுகிறோம், எத்தனாவது ரக்அத்து சொல்கிறோம், எப்படி நாம் சலாம் கொடுப்பாரே, நிற்கிறாரே. அன்புக்குரிய சகோதரே, ரப்புக்கு முன்னால் அடிக்கிறேனே, அல்லாஹோட பேசுகிறேனே, அல்லாவை விக்ரி செய்கிறேனே, என்னையும் அல்லாஹ் விக்ரி செய்கிறாரே என்ற உணர்வு இல்ல. மறுபடி அன்புக்குரிய சகோதரே, தொழுகைக்காக வேண்டி வந்தேன், உடம்பை அசைத்து விட்டேன், சுக்கூர் செய்து விட்டேன், சுதூறு செய்து விட்டேன், ஆனால் தொழுது முடிந்ததுக்கு பிறகு ருக்கூ செய்தேனா என்று கேட்டால் தெரியாது, சுதூறு செய்தேனு கேட்டால் அது தெரியாது, ஏதோ தொழுது முடி புரிந்து விட்டேன். அப்படிப்பட்ட தொழுகையாளர்களுடைய தொழுகை அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து நீங்களும் நானும் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என்னுடைய சூரத்துல் பாத்திஹாவை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரே, அந்த உணர்வுல தொடரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறதா? தொழுகையை பற்றி குர்ஆன் படி பேசியிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரை தெரியாமலே அல்லாஹுடைய விக்கு வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோமோ, விக்கர்ல ரெண்டு விக்கர் இருக்கிறது, ஒன்று நாங்கள் அல்லாஹ்வை விக்ரி செய்வது, நாங்கள் அல்லாஹ்வை விக்ரி செய்வது, இன்னும் ஒன்று இருக்கிறது அல்லாஹ் எங்களை விக்ரி செய்வது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்க என்ன விக்ரி செய்யுங்கோ, நீங்க என்ன விக்ரி செய்யுங்கோ, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை விக்ர செய்யுங்கோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது விக்ர, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த விக்ர, அல்லாஹ்வுடைய கஃபார், ரஹூர், தவ்வாப் என்ற பெயரை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறோம். யா கஃபார் அஸ்-துனூப் ஃபக்ருவி
நானும் உங்களை நிக்கிறேன்
நீங்க என்ன செய்வீங்க உலகத்துடைய வசித்திருக்கு மத்தியில? நான் உங்களை பற்றி பேசுகிறேன், வழக்கு வாழ்க்கை மத்தியில நீங்கள் அல்லாஹுவை நிக்ரு செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை நிக்ரு செய்வது தான் மிக பெருசு. அல்லாஹ் எங்களை பற்றி பேச வேண்டும், அல்லாஹ் எங்களை பற்றி கேட்க வேண்டும், அல்லாஹ் சொல்ல வேண்டும், என்னுடைய அடியார்கள் எனக்கு விருப்பமானவன், இவனை நான் நேசித்து விட்டேன், இவனை நான் விரும்பி விட்டேன். அன்புக்குரிய சகோதரே, உலமாக்கள் எழுந்திருக்கிறார்கள், அன்பு இருக்கிறதே ரெண்டு வகையான அன்பு இருக்கிறது. எல்லாரும் அல்லாஹுடைய ரசூலை அன்பு வைத்திருக்கிறோம், அந்த அன்பை உண்மையான அல்லாஹ்வுக்கு வைப்பாரா? எங்கெல்லாருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரே, இந்த அன்பு உண்மையிலேயே அன்பு தான். இந்த அன்பை கொண்டு சொர்க்கம் போகலாம், இந்த அன்பை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். அன்பு வைக்கத்தான் வேண்டும். ஆனா அன்புக்குரிய சகோதரே, அன்புல ரெண்டு இருக்கிறது. ஒன்னே, நாங்க அல்லாஹுவை அன்பு வைக்கிறது, நான் அல்லாஹுடைய ரசூலை அன்பு வைக்கிறது. இந்த அன்புல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு அன்பையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லாஹ் எங்களை அன்பு வைத்திருக்கிறானா? அல்லாஹுடைய ரசூல் எங்களை நேசிக்கிறார்களா? நாங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறோம், சந்தேகம் இல்லை. நாங்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா? அல்லாஹுடைய ரசூல் எங்களை நேசிக்கிறார்களா? நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனா முனவ்வராவுக்கு வந்தார்கள். வந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 23 வருட காலம் சஹாபியாக இருந்தவர்கள். 23 வருட காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில முதல் நாள் தொட்டு கடைசி நாள் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில அறிவு படித்த, இல்லு படித்த ஒரு மகான் தான் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொன்னாங்க, அபூ யஸீத் அல்-புஸ்தானிய பார்த்து ஒரு நீண்ட கதையை சொன்னார்கள். அதுல சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், லௌ ரஆக லஹப்ப அபூ யஸீத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மட்டும் கண்டிருப்பார் என்றால் உங்களை நிச்சயமாக அவர் நேசித்திருப்பார். நீங்க நேசிப்பதல்ல, அவர்கள் உங்களை நேசித்திருப்பார்கள். அவருடைய சபையில உங்களுக்கு இடஒதுக்கி தந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் உங்களை காணும் பொழுதே ஹஜ்ரத் ரசூல் அவருடைய சுண்ணத்துக்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்புக்குரிய சகோதரே, அன்பான பெரியார்களே, உள பரிசுத்தம், உள்ளத்தை தூய்மையாக்குவதே மக்களுடைய நலன்கள் தென்படும், மக்களுடைய குறைகள் தென்பட மாட்டார்கள். பள்ளியினுடைய இமாவுடைய நலவைத்தான் பார்ப்போம், பள்ளியிட வாழ்ந்த நலவைத்தான் பார்ப்போம், மாப்பட நலவைத்தான் பார்ப்போம், கணவன் நலவத்தான் காண்பார்கள், ஆபத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன் காரணம் என்றால், வாழ்க்கையில நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஒரு மனிதனுடைய நலனுக்கு நாங்க பொறுப்பு. ரெண்டு வகையான பொறுப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு நலன் இருக்கிறதா, அவரை வலது கையால கொடுக்கிறாரு, எடுத்து கைக்கு தெரியாம தர்மம் கொடுக்கிறாரு. இதற்கொரு பழக்கம் இருக்கிறது, அவர்கள் கைக்கு ஒரு ஏழை சாப்பாடு கேட்டா நிச்சயமாக சாப்பாட்டை வாங்கி கொடுத்துருவாரு. ஏற்படும் பழக்கம் இருக்கிறது. இவர் யாரும் தெரியுமா, இவருடைய உமா வாப்பா ஒரு கோடி தீர்த்தா அந்த கோட்டை ஒரு நாளும் மீறி போக மாட்டாங்க. இந்த ஒவ்வொன்றும் விமாதத்து, இந்த ஒவ்வொன்றும் விமாதத்து. சந்தமாக வரை சொன்ன தாய் தந்தையினுடைய கோட்டை கீழாதவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முஸ்லிம்ல விவாதித்து வந்திருக்கிறது, முஸ்லிம்ல விவாதித்து வந்திருக்கிறது. ஒரு மனிதர் இருந்தார் உவைஸ் என்று சொல்லி, உவைஸ் ஒரு ஆமீர், யமன் நாட்டை சேர்ந்தவர். காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனாலும் கூட நபியை பார்க்க வாரத்துக்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற ஆசை இருந்துச்சு. மதீனாவுக்கு போக வேண்டும், நபியனுடைய பாசறைக்கு போக வேண்டும், நபியை பார்க்க வேண்டும், நான் ஒரு சஹாபி என்ற பட்டியல வர வேண்டும், அவருக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் ஒரு தடை ஏற்பட்டு விட்டது. என்ன தெரியுமா தடை? தந்த தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள், அவளுடைய சுகதுக்கம் அவளை சேரும் விசாரிப்பதற்கு என்ன தவிர வேறு யாரும் இல்ல, சுயமாக யோசிக்கிறாங்க, சுயமாக யோசித்து முடிவு செஞ்சாங்க. அல்லாஹ் நபியை கொண்டு ஈமான் கொள்ள சொல்லி இருக்கிறான், நபியை தாக்கும்படியாக எங்களுக்கு கட்டாயமாக்கல்ல, நபியை கொண்டு ஈமான் கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறான். ஆனா எங்க நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், எங்க தாயை நான் பார்க்க வேண்டும், அது எங்க பொறுப்பு, முடிவு செஞ்சாரே என்று உண்மையோட தெரிவிக்க போறேன். இந்த விடயத்தை அல்லாஹ் வஹீன் மூலமா அறிவிக்கிறான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர் தன்னுடைய தாயுடைய ஹிருதத்தை உங்களோட பாசறையில வந்து உட்கார்வதை விடவும் பெரிசாக பார்க்கக்கூடியவர். அல்லாஹ்வால் ஆச்சரியப்பட்டார்கள். மகாத்திரிய கட்டத்தில் உமரை கூப்பிட்டு சொன்னார்கள், உமரே யமன் நாட்டிலிருந்து ஒருவர் வருவார், உவைசுவின் ஆண் என்று சொல்லி அவர் இப்படிப்பட்ட ஒருவர் அவர் வந்தால் நீங்க அவர்த்த சொல்லுங்கோ, உங்களோட பாவ மன்னிப்புக்காக துவா செய்யும்படியாக. ஏன் காரணம் தெரியுமா? அவர் அவருடைய தாயினுடைய துவாவை பெற்றவர். ஒரு தாய் தந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய துவா நபிமார்களுடைய துவாவை விட பொறுமதியானது. அந்த தாய் சொல்ல வேண்டும், எந்த மகன் நல்லவன், வாயால சொல்லுவதல்ல உள்ளத்தால சொல்லவேண்டும். எந்த மகன் எந்த உள்ளத்தை உன்னாலும் உடைத்தில்ல, அன்புக்குரிய சகோதரே, எந்த சுருக்கம் எந்த தாயினுடைய காலு சிக்கல, எங்களை சுருக்கம் எங்களை உங்களோட காலு சிக்கல. ஒருவருக்கு பழக்கம் இருக்குது, அந்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுத்தி செய்யணும். ஒருவருக்கு நலவு இருந்தா நாங்க ரெண்டு விஷயத்துக்கு பொறுப்போம். ஒன்று, அந்த நலவை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், அந்த நலவை நாங்க கொண்டு வர வேண்டும். இவருக்கு வாழ்க்கை முழுக்க தகஜத்து துணையிடம் உண்டா, ஏன் எனக்கு துணையிடாது? இவருக்கு ஹலாலாக சம்பாதிக்கேனும் உண்டா, ஏன் எனக்கு ஹலாலாக சம்பாதிக்க முடியாது? இவருக்கு வட்டி இல்லாம உழைக்கேனும்டா, ஏனக்கு வட்டி இல்லாம உழைக்க முடியாது? இவரும் யாராரு ஒபீஸ் ஒர்க் பண்றாரு, இந்த நன் முஸ்லிம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஒபீஸ் ஒர்க் பண்றாரு, ஆனா அவர் லஞ்சம் வாங்குவார் இல்ல, அவர் லஞ்சம் எடுக்காம இருக்கிறாரு, ஏனக்கு செய்ய முடியாது? மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நலவுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை அந்த நலவை என்னோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அந்த நலவை உப்பத்துக்கு மத்தியில பறக்க வேண்டும், பெருமையாக பேச வேண்டும். இவர் யாரு தெரியுமா? இவர் இப்படிப்பட்ட ஒருவர். இவர் யாரு தெரியுமா? இவர் இப்படிப்பட்ட ஒருவர். மக்களுடைய நலனை பேசுங்கள், மக்களுடைய நலன்களை கதையுங்கள், மக்களுடைய நலன்களை பற்றி பயன் செய்யுங்கள். கிதாபுல் மனாஸிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியை பற்றி பேசுறாங்க. ஆயிஷா பத்தி சொன்னாங்க, அபூபக்கரை பத்தி சொன்னாங்க, உமரை பத்தி சொன்னாங்க. அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, நான் இந்த உலகத்துல எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சுட்டாங்களோ அவர்களுக்கு எல்லாம் தேவை உபகாரத்தை நான் செஞ்சுட்டேன், ஆனா இந்த அபூபக்கருக்கு மட்டும் செய்ய கிடைச்சல. உமரை பார்த்து சொன்னா, உமர் நீங்க யாரும் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு நாள் கூட சொல்ல இல்ல உமரை பார்த்து, உமரே மறக்கமான நீங்க யாரும் தெரியுமா? என்ன கொலை செய்ய வந்தவர் தானே என்ற வார்த்தையை சொல்ல இல்ல, உள்ள சுத்தம் அவரை தவற பத்தி பேச இல்ல, அந்த தவற எடுத்து காட்ட இல்ல, அந்த தவற வாழ்க்கையில ஒரு தடவையில கூட சொல்ல இல்ல. ஆனா நேரு மாறாக அந்த உமரை பார்த்து சொன்ன, உமர் எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க, அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் அது நீங்களாகத்தான் இருக்கும். மக்களுடைய நலன்களை பற்றி பேசுவோம், மக்களுடைய நலன்களை பற்றி கரையுவோம், ஆனா உள்ளம் சுத்தமாக இது ரெண்டும் நடக்கும். ஆனா மக்களுடைய தவறுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஒத்தரு ட்ரிங்க் பண்றாரா, கட்டிக்கு யாவரம் பண்றாரா, பாவமான கர்மத்தில் இருக்கிறாரா, எங்கட பொறுப்பு என்ன தெரியுமா? எங்களுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது. ஒன்று, நாங்க அவருக்கு நன்மையை கொண்டு ஏவுவோம், தீமையை கொண்டு தடுப்போம். இதை நாங்க செய்யவும் இல்லை, அவரை தகைத்து தடுக்கிறது இல்லை, நாங்க வெளியில தான் பேசி தெரியும். அவரை வைத்து கூப்பிட்டு பழைய கடாவி நானா தம்பி ஆஜியார் என்னம்மா தெரியுங்க, இந்த பாவத்தை விட்டுடுவோமே, இதை இப்படித்தான் சம்பாதிக்கணும் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரே, அவர்த்த பேசி பேசவும் இல்லை. நாங்க அதை என்ன பேசுவோம்? அவர் இல்லாத சமையல பேசுகிறோம், அது ரீவர்ஸ், அது ரீவர்ஸ். அவருடைய இறைச்ச நாங்க சாப்பிடுகிறோம், அவர் சாப்பிட்டது வட்டி, நாங்க சாப்பிட்டது மனித இறைச்சி. அவர் சாப்பிடுறது வட்டி அல்லாஹ் அதை மன்னித்திருவான், ஆனா நாங்க சாப்பிட்டது அவருடைய இறைச்சி அல்லாஹ் சொல்லுவான், அவர் மன்னிக்காத வரையில நான் வந்து மன்னிக்க மாட்டேன். மனிதனுடைய தவறுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னா அவரை நன்மையை கொண்டு ஏவுவோம் தீமையை கொண்டு தடுப்போம். எங்களுக்கு எத்தி வைப்பது மட்டும்தான் எங்களை பொறுப்பு. இரண்டாவது நாம் என்ன தெரியுமா சொல்ல வேண்டும், ஒருத்தர் பாவம் செய்கிறாரா ஒருத்தர் பவர் செய்கிறாரா வாழ்க்கையில் ஒரு நாள் ஆனது அவருக்காக வேண்டி ரெண்டரை காத்து தொழுது அல்லாவிடத்தில் செவ்வார் செஞ்சிருப்போமா அல்லாவிடத்தில் செவ்வார் செஞ்சிருப்போமா என்ன பக்கத்தை விட்டு காரணம் யாருமா நல்ல மனிதர் யாருமா இந்த பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார் யாரு அவருடைய பாவத்துக்கு நான் இடத்துல மன்னித்து கேட்கிறேன். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறார், நபியே நாயகமே உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சு விட்டார்களோ அவர்கள் செய்த துரோகத்தை நீங்க மன்னிக்கவும் வேண்டும், அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கவும் வேண்டும். அவர்களை விட்டு விடுங்கள், மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாலே மன்னித்து விடுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், அவர்களுக்காக வேண்டிய இடத்தில் கரவேண்டுங்கள் கையேந்துங்கள் என்னுக்கு மன்னிப்பு கேளுங்கள். அன்புக்குரிய சோதனை இந்த சிபாசுகள் இந்த தன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர இந்த சிபாசுகளுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும். மக்களுடைய நலன்களை பற்றி பேசுவோம், மக்களுடைய நலன்களை சேருவோம், மக்களுடைய குறைகளை மறைத்து விடுவோம். இது எப்படிதான் நடக்கும்? உள்ளம் சுத்தமாக இருந்தால் உடற்பரிசுத்தம் குரானுடைய கிலாவத்தை கொண்டு, உடற்பரிசுத்தம் அல்லாஹுடைய திக்ரை கொண்டு, உடற்பரிசுத்தம் ஹலாலான உணவை கொண்டு. ஹலால் என்று சொல்லும் பொழுது நான் சாமான்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை. என்னுடைய உம்மத் ஹலால் என்று சொன்னா அது சாமான தான் பார்க்கிறாங்க, அதை வாங்குறதுக்குரிய பணம் ஹலாலான்னு பார்க்கிறாங்க இல்ல, அதை வாங்குறதுக்குரிய பணம் ஹலாலான்னு பார்க்கிறாங்க இல்ல, பணம் ஹலாலாக இருக்கணும். அனந்தர சொத்துல செய்த துரோகம், சீதனமாக வாங்கின பணம், லஞ்சமாக எடுத்த பணம், அளவை நிறுவையில் குறை செய்து சம்பாதித்த பணம், பிறரை ஏமாற்றி எடுத்த பணம், அனாதைகளுடைய சொத்து, சுபஹானல்லாஹ், பள்ளி சொத்து, பொது சொத்து என்று சொல்லி பல வகையான அறாம் இருக்கிறது. இந்த அறாத்தை விட்டும் எங்களுடைய பணம் எங்களுடைய உடமைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அது சுத்தமாகாத வரையில் இந்த உள்ளம் சுத்தமாக மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட சுத்தங்கள் நிறைந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியிருக்கிறான். அந்த எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துகிறேன். நாங்கள் குற்றவாளிகள் ஆகும், எங்கள் பாவங்கள் நிறைந்தவர்கள் ஆகும், எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திடுவார், பாவத்தை மீது வெறுப்பு ஏற்படுத்துவார், பிள்ளைகளை நேசிப்படுத்தி வைப்பார், மக்களுடைய குறைகளை கண்ணை காட்டினாரே ஆகும், மக்களுடைய நலவுகளை காட்டி விடுவார். இத்துணை நலவுகள் இந்த மக்களை சுமத்தில் இருக்கிறதோ அத்துணை நலவுகளையும் எங்களை வாழ்க்கையில் கொண்டு சேர்த்துடுவார்கள். விதமான மக்களுக்கு சௌபாவியம் வாக்கிடுவார். அனைவரும் இந்த நாட்டில் செழிப்பாகவும் கண்ணியமாகவும் வளவிப்பார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை தப்பாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய சரியான விளக்கத்தை நசும் வாக்கிடுவார். இன்று யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய மக்களாக்கி வைப்பார்கள். முடியும் யாருமா பறக்க முடியும் யாருமா நபியை கொலை செய்த வைந்த உமருக்கும் ஹிதாயத்தை கொடுத்து விட்டாய் அல்லாஹ், ஆதரே முத்தலக்காக இருக்கிறாய் அல்லாஹ், அப்படி உள்ளங்களை மாற்றத்திலாக இருக்கிறாய் அல்லாஹ். இந்த நாட்டில் இவ்வளவு நாள் எங்களை கண்ணியமாக செழிப்பாக வாழ வைத்தது போன்று இதற்கு சிறகு வரக்கூடிய காலங்களிலும் எங்களை கண்ணியமாக சங்கையாக வாழ வைப்பாயாக. அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நிச்சயமாக செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.